ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் ஒன்று. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆகவே ஆணவமரத்தை உணராமையால் தான் நூல்களிலே ஆணவமரத்தை பத்தி சொல்லாம நம்ம அடையுடைய துன்பம். நம்ம நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல், நோயுடைய முதல நாடணும் இல்லையா. நமக்கு துன்பம் வருது துன்பம் வருதுன்னு அலறிட்டு துன்பம் எதுக்காக வருது? வீடு நிறைய வண்டுகளும் குழுக்களும் நெடுகிறது, எவ்வளவு நாள் கூட்டி கூட்டி சுத்தம் பண்ணி குப்பையில போட்டாலும் திரும்ப திரும்ப வருது. எதனால? என்ன அவன் ஆராய்ச்சி பண்ணாம மாச கணக்கில் கூட்டிட்டு இருக்கிறான், எங்க இருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல. ஒரு நாள் அவன் சொன்னோம்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்தா வருது, அதை கண்டுபிடிக்கலாம். அப்படி சுத்தி சுத்தி பார்த்தா வீட்டினுடைய பின்புறத்துல ஒரு மூலையில குப்பைகள் தேங்கி கழிவுகள் எல்லாம் அங்கே தேங்கி தண்ணீரும் சகரியமாக இருக்கிறதுலேருந்து இந்த குழுக்களும் வண்டுகளும் தோன்றி வருகிறானு பார்த்தான். அதை ஒரு நாள் என்ன பண்ணா, ரொம்பவும் சிரமப்பட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து தள்ளிட்டு நல்ல மணலை போட்டு நல்ல வண்டுகளெல்லாம் வராம சில மருந்துகள் எல்லாம் தெளிச்சுட்டான். இது வரைக்கும் வரல. அது மாதிரி தான் நமக்கு துன்பம் வருதுன்னா துன்பம் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது, சில துன்பம் விதவிதமாக வரும் அது. ஆனால் துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆணவமலம். அந்த குறிப்பை பல நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினை இருள் அப்படின்னு ஆணவமலத்தை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இருள் சேர் இருவினையும், அந்த ஆணவமலம் இருப்பதனாலே இருவினை நமக்கு வருகிறது பாத்தீங்களா. இப்ப ஆணவமலம் திருவள்ளுவர் உணர்ந்திருக்கிறார், அதனாலதான் அவர் சொல்லி இருக்கிறார். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்டியவருக்கு. அப்ப இருள் இருள் நீங்கினால் நமக்கு என்ன உண்டாகும்? இன்பம் பயக்கும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாத்தறு காட்சியவருக்கு. யார் விபரீத உணர்வு மயக்க உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருள் நீங்கி போய்விடும், இன்பமே வரும். அப்படின்னு நம்முடைய அருளாளர்கள் திருநாவுக்கர சுவாமிகள் இந்த துன்பத்திற்கு காரணம் இருளாகி அறியாமை ஆணவம் அப்படின்னு சொல்றாரு. இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப. இருள்னா இந்த இடத்துல ஆணவமலம், ஆணவமலமாகிய துன்பப்படலம் நம்மை மறைக்கிறது. அதனால என்ன ஆகுறதுன்னா நம்மகிட்ட இருந்த ஞானம் நமக்கு விளங்காமல் போய்விடுகிறது. உயிர் வியாபக பொருள், அந்த வியாபக பொருளாகிய உயிரினுடைய அந்த ஒளி, அந்த ஞானம் விளங்காமல் தடுப்பது திரை. அதோட இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப, ஆணவமலம் மறைக்குது. மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண் இழந்து. நல்ல ஞானம் இருக்கிறது உயிர்களுக்கு, அந்த ஞானம் தெரியாம போகுது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு திரை. அந்த திரை என்ன? அறியாமை. அதுதான் ஆணவம். கண்ணிழந்து உண்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ. அப்படிப்பட்ட குருடர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஒன்ன தெரியல, என்னையும் தெரியல, உலகத்தை எதுக்குப்படுதுன்னு தெரியல, வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியல, ஒன்னும் தெரியல. இது கொடு நரகம். ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோங்கிற உண்மையை அவன் உணர்ந்து ஆக வேண்டும். அப்படி உணராமல் இருப்பதுதான் கொடு நரகம். புழுக்கள் நெழுகின்றன, அதுல சுகம் காணுகின்றன. பன்றிகள் பாத்தீங்கன்னா தேத்திலே சுகம் காணுகின்றன. அதை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கல. என்னைக்கு அது நினைக்கிறதோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அது முயற்சி எடுத்துக்கும். அப்ப நம்ம கொடு நரக குழி நின்று அப்படி நான் கஷ்டப்பட்டு என்னையே அறியாமல் இருக்கும் பொழுது அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாறன் அடித்தளமே. ஐயாற்று பெருமான் அப்படியில அப்படி துன்ப குழியிலே கடந்து அல்லல் உருகின்ற நம்மையும் கை கொடுத்து, அதான் மணிவாச பெருமான் எடுத்து கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக முதலை அரசே போற்றி. ஆகவே இந்த வினை அது தருகின்ற துன்பம் இன்பம் இதற்கு மூல காரணம் ஆணவமலம் அப்படிங்கறத நம்முடைய அருளாளர்கள் திருவள்ளுவர் நாயனார் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி. அப்ப இந்த இருள் என்பது இந்த உயிரினால் மட்டும் களையக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஏன்னா ரொம்ப வலிமை உடையது, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுதான் அது, அது அநேக சக்தி உடையதாக எல்லா உயிரினையும் மறைக்கும். ஒரே ஒரு ஆளு அது இருக்கு, நம்ம கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கும், எல்லாருடைய கண்ணையும் ஒரே மாதிரி மறைக்கும். ஒரே இருள் தான், ராத்திரில சூரியன்ல ஒரே இருள் தான், எனக்கு ஒன்று தெரியல உங்களுக்கு ஒன்று தெரியல, எல்லாரையும் மறைக்கும். அது போல ஆணவலம் என்பது ஒன்றுதான், அது ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாக இருந்து எல்லோருடைய உயிரினுடைய ஞானத்தையும் மறைக்கிறது. இருளாய அவன் தான் அதை தீக்கணும். இவ்வளவையும் விமர்சனமா பெரிய படிச்சுட்டு நமக்கு இவ்வளவு துன்பம் இருக்குன்னு படிச்சுட்டு அந்த துன்பத்தை நீக்கிற வழி நமக்கு தெரியணும்ல. இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து துன்பத்தையும் அதற்கு மூலமாக இருக்கின்ற ஆணவமலத்தையும் கெடுத்து, இடர்பாவம் கெடுத்து மூலமாக இருக்கின்ற பாவத்தையும் கெடுத்து ஏழையேனி உய்ய திரளாத சிந்தனை பெருட்டி. என்னுடைய சிந்தனை முழுமையா உண்மையை உணர்வதற்கு தகுதி இல்லை, நீதான் அதை தெளிவுபடுத்துகின்றாய். தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அண்ணாவுடானா தன்னுடைய உயிர் வர்க்கம் அனைத்தையும் தன்போல் ஆக்க வேண்டும் நினைக்கிறான். அவனை போல நினைக்கிறவன் யாரு இல்ல? ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு ஆளை பார்த்து நீனும் கோடீஸ்வரனா போரு செய்வாரா? இன்னொரு நீனும் என்ன டைமோ ஆயணும் அப்படின்னு உலகத்தில் உயிர்கள் செய்வாரா? செய்ய முடியாது. ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு கோடீஸ்வரனை உருவாக்க மாட்டான். எப்படியாவது அவனை தட்டி அவன் நம்ம அளவுக்கு வராம பாத்துக்கணும் அப்படிங்கறத நினைவார்கள். கோடீஸ்வரன்ல இருந்து லட்சாதிபதி வரலாம், அதான் ஆயிரம் வச்சிருக்கவங்க அப்படிதான் நினைப்பான். அவன் ஊர்ல எத்தனை பேர் பணக்காரன்லாம் இருப்பான், தான் வீட்டு பக்கத்துல இருக்கும் நம்மளோட மிஞ்ச கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆகவே ஆனால் நம்முடைய சிவபெருமான் என்ன செய்யறானா, சிவலோக தன்போல் தன்போல் சிவமாம் தன்மை அடைய வேண்டும். இந்த உயிர்கள் தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை, அவன் தான் அருள் உடையவன், உரியவன் அருளுக்குரியவன் அவன் தான். ஏன்னா என்ன போல நீனும் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆதி மாதவத்து உள்ளானே நம்பெல்லாம் தவறு செய்யறோம், அவனை போய் ஆதி மாதவத்து உள்ளானேன்னு சொல்றாரு. என்ன என்ன விஷயம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் இந்த உயிர்களுக்கெல்லாம் அருளுக்கு அருள் செய்கிறான், அவன் ஆதி மாதவத்து உள்ளான்னு சொல்றாரு. அவன் தவம் செஞ்சு நமக்கு காட்டலன்னா தவம் செய்யறது அப்படின்னு நமக்கு தெரியாதான். அதற்காக அவனே தவம் செய்து நமக்கு காட்டுகிறான். ஆதி மாதவத்து உள்ளானே ஆரங்க நாள் தப்பால் என்ற பொருளானை புள்ளிருக்கு எழுவுறானை போற்றாதை ஆற்றனால் போக்கிறேன். ஆகவே இவ்வளவு வலிமையான இந்த வினை வருகிறது. நம்ம இன்பம் துன்பம் எல்லாம் அடையறதுக்கு அவருடைய வினைதான் காரணம், நம்முடைய வினைதான் காரணம். நம்முடைய வினைக்கு தகுந்தது போன்ற பிறப்பிறப்பை நமக்கு இறைவன் தருகிறான், அது அவனுடைய கருணைதான். ஏனென்றால் வினையில் இருந்து நாம் விலக வேண்டும் என்றால் வினையினுடைய தன்மையையும் ஆணவலத்தினுடைய தன்மையையும் நாம் அனுபவப்பட்டு உணர வேண்டும். இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் ஆணவலத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கொண்டிருப்போம். கடவுள் நம்மை பற்றி தெளிவாக உணர்ந்தவர். இந்த உயிருக்கு எப்படி உணர்த்த வேண்டும் என்பதை அவனை தவிர வேற யாராலும் அறிய முடியாது. ஏனென்றால் அவன்தான் நம்முடைய உள்ளே இருக்கிறான், உயிருக்குயிராக அவன்தான் இருக்கிறான். உயிர்க்குயிராத தன்மையால் உடனாகி நிற்கின்றவன் அவன்தான். அதனால் அவனை தவிர வேற யாருக்கும் நம்மை பற்றிய ரகசியங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. கிட்ட இருக்கிற மனைவியா இருந்தாலும் மகனா இருந்தாலும் சில ரகசியங்களை தான் சொல்லுவோம், சிலதை சொல்லவே மாட்டோம் நம்ம. ஆனால் நீ சொல்லவே வேண்டாம், எல்லா ரகசியத்தையும் அவன் அறிவான், உள்ளே இருந்து அறிந்து கொள்வான். அதனாலே நம்ம எப்படி கடைபேற்க வேண்டும் என்பதை அவனையே அறிவான், அவன் தான் நமக்கு உதவுவான். ஆகவே வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய். உயிர்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறு கூட்டி இந்த உயிர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தை அவன் படைக்கிறான். உயிர்களுடைய போக்கிலே போவதனால் ஏதோ உயிர்கள் பக்கம் எழுதிட்டு போறான், இவன் உயிர்கள் வசம் போட்டவன், அவ் உயிர்களுக்கு இவன் கட்டுப்பட்டவன் அப்படின்னு கிடையாது. அவன் முதன்மை உடையவன், முதன்மை உடையவனுடைய பேரறிவினால்தான் உயிரினுடைய போக்கிற்கே சென்று அவர்களுக்கு உணர்த்தி உணர வைக்கிறான். ஏன்னா உணர்த்தினால்தான் அந்த உயிர்கள் உணரும். இந்த பெரிய கப்பலில் மீன் பிடிக்க செல்வர் என்ன சொல்றாங்க, நல்ல வலிமையான கயிற்றோடு அந்த தூண்டில இணைச்சிருப்பாங்களாம். அந்த தூண்டில கப்பல் கடல்ல போட்டுருவாங்க, அதுல அந்த அது தின்னு சுவைப்பதற்குரிய பொருளையும் கோத்து போட்டுருவாங்க. உடனே மீன் என்ன பண்ணும், அதை போய் சாப்பிட்ட உடனே அந்த தூண்டில் மாட்டிக்கும். மாட்டின உடனே அந்த மீன் என்ன செய்யுமா, வலிமையா அந்த கயிற்றை பிடிச்சி இழுக்குமா. இழுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, மீன் பிடிக்கிற வல்லவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க அது சௌரியத்தை. அது பல மீட்டர் தூரம் ஓட ஆரம்பிச்சிடும், ஓடி ஓடி களைச்சு போன உடனே அது சோர்ந்து போய் ஓடி படுத்துடும். உடனே என்ன பண்ணுவான் மீனவன், அது போல இந்த உலகத்தை ஆணவமலத்தை தேய்க்கணும். அதுதான் சாமியுடைய கருணை. ஆணவமலத்தை தேய்ப்பதற்கு அதை நெகிழ்விப்பதற்கு அதை நெகிழ வைக்கணும், நெகிழ வைப்பதற்கு அதை கொஞ்சம் அசைக்கணும். இப்ப நீங்க சாதாரண ஒரு இந்த சாமி இப்ப நம்ம குருக்களையா ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு போனாங்க, அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த அந்த குடுமி ரொம்ப நல்ல கனமா அழுத்தமா இருந்தது, இப்படி கையால பிச்சா வராத மாதிரி இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 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 குடுமைய நாலு தடவை கல்லுல மொத்துனாங்க. மொத்துன உடனே அது என்னாச்சு, நெகிழ்ந்தது நெகிழ்ந்தது நெகிழ்ந்த உடனே கையால சுலபமா பிச்சாங்க பாத்தீங்களா, நீங்க பாத்துருக்கீங்களா, அதான் அதான் நடக்குறீங்க. அப்ப ஆணவமெல்லாம் ரொம்ப கெட்டியா நம்மள பிடிச்சிருக்கு. அப்போ இதை நெகிழ்விக்க என்ன செய்யணும், வினைகளை சேர்த்து நமக்கு வினை வழிபடி நம்மளை செலுத்தி இந்த உலகத்துல கொஞ்சம் அதை நெகிழ வைத்து ஒன்னா பிச்சு எடுத்துரு. அப்புறம் நமக்கு ஒண்ணும் இருக்காது, குடிமை அப்புறம் இருக்குமா, இருக்காது. பாருங்க அந்த மாதிரி உதாரணங்களை பார்க்கும் பொழுதே சைவ சிந்தனை இருக்குன்னா அவங்க செஞ்ச உடனே ஆகா இன்னைக்கு நல்ல அருமையான உதாரணம் ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஆகவே அதனால் அவனுடைய முதன்மைக்கு இழுக்கு இல்லையே, அவனுடைய நோக்கத்தை அவன் பூர்த்தி செய்கிறான். ஏதோ உயிர்கள் பின்னாடி அவன் போறான், அவன் சுதந்திரம் இல்லாம இருக்கு, உயிர் என்ன நினைச்சாலும் செய்வான், செய்வான். அந்த உயிர்களுக்கு எல்லாவற்றையும் அவன் செய்வான். அந்த உயிர்கள் வேண்டுவதையெல்லாம் கொடுத்து, இப்போ ஒரு நம்ம குழந்தை இருக்கு ஜுரம் அடிச்சுட்டு இருக்கு, தெருவில் போற ஐஸ்கிரீம் பார்த்து கத்தோகத்துன்னு கத்து, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நம்ம ஒண்ணும் முடியாம அது அழுது அடம்புடிக்கிறத பார்த்துட்டு ஒன்னு வாங்கி கொடுத்துரும், அது அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுது. ராத்திரிக்கு ஜுரம் ஜாஸ்தி ஆகி தலைவலி வந்துருது, உடம்பு வலி வந்துருது. அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம சொல்றோம், வேண்டான்னு சொன்ன கேட்டியா, நாளைக்கு கேப்பியா, நாளைக்கு கேப்பியா சொல்லு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது போல உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனிவினால் ஆன்மா, இந்த உணர்த்த தான் இந்த ஆன்மா உணரும். அதனால இறைவன் என்ன செய்யறான்னா அனுபவித்து உணர்த்துகிறான். அதுக்குதான் இவ்வளவு சூழ்நிலைகளையும் இங்கு கொண்டு நமக்கு, அதுக்கு எவ்வளவு ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சூழ்நிலை அவன் ஏற்படுத்துறானே, ஒவ்வொரு உயிருக்கும் ஞானத்தை விளைவிப்பதற்காக அவன் படாத பாடுபடுகிறான்னு சொல்லலாம். அவன் வந்து அப்படித்தான் நம்மள ஞானத்தை ஒவ்வொரு உயிருக்கும் உண்டாக்குகிறான். அவனுக்கு அவனா, நம்ம ஒருத்தர் மேலதான் அன்பு செலுத்த முடியும். பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க 10 பேர் இருந்தாங்கன்னா அவரு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க இல்லையா? ஆனா இறைவன் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அவன், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவன் முதன்மையானவன். எல்லார் மேலையும் அதே அன்பை தான் செலுத்துறான். எல்லாரும் அவருக்கு வேண்டியவர்கள். எனக்கு வேண்டிய ஒண்ணே, ஒவ்வொரு ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டியவர்கள் சில பேர் தான் சொல்ல முடியும், ஒரு குறுகிய வட்டம் தான் இருக்கும். ஆனா கடவுள் அதுல வேறுபாடு என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள எத்தனை உயிர்கள் இருக்கோ அத்தனை பேருக்கும் அவன் மிகவும் வேண்டியவன். எனக்கு வேண்டியவனா அவங்களுக்கு வேண்டியவன் எல்லாருக்கும் அவ்வளவு வியாபகமாக, அவ்வளவு பேரையுடனும் பேராற்றலுடனும் பெரும் கருணையுடனும் இருக்கக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான். ஆகவே இந்த உலகம் பிரபஞ்சத்தை அவன் படைப்பதற்கு அவனது அளவில்லா கருணையே காரணம். இந்த உலகத்தை அப்படி பார்த்த உடனே, கண்ணால பாக்குற எல்லா பொருளையும் பார்த்தோம்னா நமக்கு என்ன நினைவு வரணும், இது உடைய கருணை. உன்னுடைய கருணை இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சம் தெரியாது. அதனால தாயினும் நல்ல சங்கரன் அருளாளன் எப்படி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இணைத்து இந்த மாதிரி சைவ சித்தாந்த கருத்துக்கள் வரும்பொழுது அதை இணைத்து பார்த்தோம்னால் இன்னும் நல்லா இருக்கும். தாயினும் நல்ல சங்கரன் திருநாவுக்கரசு நாயனார், சராசரன சாயானை, சராசரத்துக்கெல்லாம் அவன் தான் தாய். சரம் என்றால் அசரம், இயங்குகின்ற பொருள்கள், இயங்காத பொருள். உலகத்தை ரெண்டா பிரிக்கலாம், பலவேறு மாதிரி பிரிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அப்படி இயங்குகின்றவைகள் இயங்காதவைகள் எல்லாவற்றுக்கும் அவன் தான் தாய். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து, ஏன் தாயை விட சாலப்பறிந்து அப்படிங்கிறாங்க? தாய்க்கு கூட தெரியாத ரகசியங்கள்லாம் சாமிக்கு தான் தெரியும். ஆகவே அதோடு இன்னும் நிறைய விவரங்கள் இதே விவரித்து நம்ம சொல்லலாம். ஒரு பிறவியில தான் தாயாக இருந்து நமக்கு அவர்கள் அருள் புரிய முடியும். தாயினுடைய அன்பு தான் உயர்ந்தது. அதனால தாயினும் சாலப்பறிந்து, தாயோட பெரிய சாலப்பறிந்து அவர் நல்லா செய்யறாரு அப்படின்னு சொன்னா, போன பிறவிலையும் அவர் தான் செஞ்சிருக்காரு. நம்ம உயிர்னு என்னைக்கு இருந்தோ அன்னையில இருந்து அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு பிறவிக்கு வந்த பிறகும் அவர் தான் நமக்கு உதவி கொண்டிருக்கிறார். பிறவியிலிருந்து நம்ம விடுபட்டு இறைவனுடைய திருவடியை அடைந்த பிறகும் அவன் தான் இன்பம் கொடுக்க போகிறான். அதனால தாயை விட அவன் தான் சிறந்தவன். பால் நினைந்துவிட்டும் தாயினும் கால பரிந்தினி, பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொடி விரக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை துரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமிய சிவபெருமானி, யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள். இப்படி உணர்ந்தால் அவனை சிக்கனை பிடிக்கலாம். ஆனவனை நம்மளிருந்து விலகணும்னா அவனை சிக்கனை பிடிக்கணும். சிக்கனை பிடிப்பதற்கு அவன் தாயை விட ரொம்ப நமக்கு அளவில்லா கருணை செய்கின்ற உணர்வு நமக்கு வேண்டும். அதுக்காக தான் இந்த உதாரணங்கள்லாம் நம்ம எடுத்து சொல்றோம். அவனுக்கு இது விளையாட்டு, முதலே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு, சிவபெருமானுக்கு இதெல்லாம் ஒரு அநாயாசமான விளையாட்டு. அவன் சிரமப்பட்டு இதெல்லாம் செய்யல, அவன் சங்கல்ப மாத்திரத்திலேயே செய்கிறான். இவ்வளவு காரியங்களையும் செய்த பிறகும் ஒரு காரியமும் செய்யாதவன் எப்படி இருப்பானோ அது மாதிரியே இருப்பான். ஒரு காரியமும் செய்யாதவன் உடம்புல களைப்பு செழிப்பு எதுவும் வராது இல்லையா, அப்படியே உட்காந்துருப்பாங்க இல்லையா? இவ்வளவு காரியங்களை உன் சங்கல்ப மாத்திரத்திலே செய்துவிட்டு அப்படி இருக்கான். சொன்ன தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணின், இந்த தொழில்கள் பஞ்சகிருத்தியங்கள் இருக்கின்றனவே, இந்த உலகத்தை எல்லாம் படைத்தல். நம்ம என்னமோ சும்மா படைத்தல் படைத்தல் ஏதோ சோறாக்கி போடுறது மாதிரி இல்ல. இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவை பத்தி நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம், எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இது. இதை படைக்கிறதுனா சாமானியமான வேலையா? 3 வேளையும் சமைச்ச பிறகு ராத்திரில ஓய்வு கிடைக்கும், ஓய்வு நமக்கு தேவைப்படுகிறது. சாமி ஓய்வு எடுத்துக்கிறாரா? அவர் சொன்ன தொழில்கள் என்ன தொழில்கள், என்ன தொழில்கள், பஞ்சகிருத்தியங்கள், இந்த பஞ்ச ஐந்தொழில்கள். இந்த ஐந்தொழில்களையும் என்ன காரணம் தோற்ற நில், இதுக்கு என்ன காரணம், இந்த காரியம் செய்யறானவன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலும் ஆம். இது தவிர முன்னவன் யாரு, எல்லாருக்கும் அவன் தான். அவனுடைய விளையாட்டு என்றே சொல்வார்கள், உயிர்க்கு மண்ணிய புத்தி முத்தி வழங்கவும். எதுக்காக செய்யறான்? உயிர்கள் ஆணவனத்துக்கு உட்பட்ட உயிர்களை இந்த உலகத்திலேயே உலக சுகபோகங்களை கொடுத்து இந்த உயிர்களை பக்குவப்படுத்தவும். பக்குவமானவர்களுடைய திருவழியில் அவனே சேர்த்துக்கொள்ள புத்தி முத்தி உலகாயுத வாழ்க்கை அதுக்கு மேல அதனால் அடையக்கூடிய இறைவனுடைய திருவடி இன்பம் இந்த எல்லாத்தையும் வழங்குவதும். அருளான் முன்னே துண்ணிய மரங்களெல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே. ஆகவே அருளினாலே செய்கின்றான் இந்த பஞ்சகிருத்தியங்கள் செய்வது ஆணவமலத்தை துடைப்பதற்காக, முற்றிலும் துடைப்பதற்காக. தூய்மை, இந்த உயிரை தூய்மை அடைய வேண்டும். வெளுத்து தூய்மை நம்ம தலைவர்கள் வெளுத்து தூய்மைப்படுத்துறதுல, அது போல நம்முடைய உயிரிலே இருக்கக்கூடிய அழுக்கை தூய்மை செய்வதற்காக இந்த ஐந்து வழிகளை செய்கிறார். ஆனா என்ன பண்றாங்க, தொலைத்தொழில என்ன பண்றாங்க, உவர் மண்ணெல்லாம் சேர்த்து தண்ணீரை சேர்த்து கண்ணில் போட்டு துவைத்து அடித்து துவைத்து அழுக்கை போக்குவது போல இறைவன் பஞ்சகிருத்தியங்களை செய்து இந்த உலகத்திலே இன்ப துன்ப உணர்வுகளை ஏற்படுத்தி ஞானத்தை வழங்கியதன் மூலமாக தன்னுடைய அருளை தொழிலை செய்து தன்னுடைய தன் உருவ பரப்பையெல்லாம் தர்றானாம். யாரும் தரமாட்டாங்க, தான் சொத்து அப்படியே முழுசா கொடுக்குறான். தான் எல்லாவற்றையும் கொடுத்து சிவமாம் தன்மை உடையவனாக இந்த உயிர்களை அவன் மாற்றுகிறான். ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக எம்புவார்கள். அணுக்கள் இடர் கடலினின்றும் எடுத்து, இதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்றாங்க. விளையாட்டு என்பது அவன் சுலபமாக செய்தனால என்ன செய்ய, அணுக்கள், அணுக்கள்னா உயிர்கள், அதை இடர்கடலினின்றும் எடுத்து. இடர்னா துன்பம். இந்த உயிர்கள் எந்த உயிர் துன்பப்படாத உயிர் இருக்கு? யாரை கேட்டாலும் துன்பத்தை பத்தி ஒரு விரிவுரையை நிகழ்த்துவார்கள், தொடர் சொற்பொழிவு செய்வார்கள். இப்ப யாரும் தனித்தனியா உங்களெல்லாம் நான் பார்த்து பேசுறேன்னா உங்களுக்கு இருக்கிற துன்பத்தை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பொழுது செய்யலாம் இல்லையா? அப்ப இந்த துன்பத்தை இடர்கடலிலிருந்தும் எடுத்து ஊற்றமிக அருள் புரிதல். இந்த துன்ப கடலிருந்து நீக்கினதோட நிற்கிற மாட்டார். அடுத்து என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல அருளை பொழிவார், இன்பம் வரும். நமக்கு துன்பம் நீக்க மட்டும் போத்தாது, இன்ப ஆக்கமும் நமக்கு வேணும். அதெல்லாம் செய்வார். ஏதுவாக உரை செய்வர் ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல். அவர் அஞ்சு பஞ்சகிருத்தியம் செய்யறாரு, ஒன்னொன்னுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்படின்னு ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல். இந்த பிறவி பிறந்து 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 ஒரு பிறவியில நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு நாலு நாள் எங்கேயாவது ஒரு டூர் போறோம், ஊருக்கு போறோம், யாத்திரை போறோம்னு வச்சுங்க, உடனே அஞ்சாம் நாள் வந்து ரெஸ்ட் நமக்கு வேணும். லீவ் போடுறத எட்டு நாளா போட்டுருவோம், மூணு நாள் நமக்கு ஓய்வு வேணும். அது போல இந்த உலகத்துல ஒரு பிறவியில நம்ம பிறந்து ஏராளமான இன்ப துன்பங்களை அனுபவித்த உடனே அடுத்த பிறப்பு உடனே வராது. உடனே கொஞ்சம் ரெஸ்ட். அதுக்காக தான் உயிர்களுக்கு ஓய்வு தருகிறார். ஒடுக்கத்தினாலே கடைப்பு நீக்குவதற்காக ஓய்வு தருகிறார். மறுபடியும் ஏன் தோற்றுகிறார்னா, இன்னும் ஆணவனம் போகலையே, பாதியோட போயிட்டோம். கணக்கு இன்னைக்கு சார் போட்டாங்க, நம்முடைய வகுப்பு ஆசிரியர் செஞ்சுக்கிட்டே இருந்தோம், கணக்கு போட தெரியல, ரெண்டு ஸ்டெப்பு போட்டோம், மணி அடிச்சுட்டு வீடு போயாச்சு. நாளைக்கு வந்த உடனே எந்த இடத்துல விட்டுதோ அந்த இடத்துல ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது போல களைத்து போய் அந்த உயிர்கள் எல்லாம் ஒடுங்கிய உயிர்கள் மீண்டும் ஏன் தோற்றத்துக்கு வருதுன்னா, அந்த மலத்தில் இருந்து நீங்குவதற்காக. மலம் இன்னும் போகல, அது நீங்குவதற்காக. அதுக்காக தோற்றம் ஏன் காப்பாற்றி வைக்கிறான் ரெண்டு கண்டையில, தோற்றம் அழிவு ரெண்டு கண்டையில காப்பாற்றி வைக்கிறானே. போகத்தை துய்த்து இன்ப துன்பத்தை அனுபவித்து அதனால் ஞானம் அடைவதற்காக. இன்னும் ஞானம் அந்த மாயா மலத்தில் உள்ள பற்றுதல் இந்த காப்பாற்றி வைக்கிறதுனாலதான் போவோம். மாயாமலத்துல மாயாமலம் இருக்கிறதே, இந்த மாயையிலிருந்து தோன்றிய பொருள் இருக்க, இதெல்லாம் சாஸ்வதம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். எல்லா பொருளும் சாஸ்வதம், நிலைத்தவைகள் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வாழும்பொழுதுதான் தெரிகிறது, கண்ணுக்கு முன்பே நாம் நேசித்த பொருள்கள் எல்லாம் அழிந்து போகின்றன. அப்போ இந்த மாயிலிருந்து தோன்றிய பொருள்கள் எல்லாம் முத்தொழிலுக்கு மூ வினைமிக்கு உட்பட்டது. அப்ப இதுல நம்ம வந்து அளவுக்கு மீறிய பற்றுதலை வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காத்தல் தொழில் நடைபெறுது. எல்லாம் விளையாட்டுன்னு நம்ம நினைக்க கூடாது, ஏதோ வீண் நினைக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, தோற்றத்திற்கு காரணம் இருக்கிறது, நாம் நிலைத்திருப்பதற்கு காரணம் இருக்கிறது, ஒடுக்கத்திற்கும் காரணம் இருக்கு. அதுதான் சொன்ன சிவபிரகாசத்துல உமாபதி சிவாச்சாரியார் இதை சொல்றார். திரோதாயி தக நிறுத்தல். இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், உலகத்துல நம்ம வந்து ஆர்வத்தோடு ஈடுபடணும். ஆர்வத்தோட ஈடுபடலைன்னா உலகம் துவைக்காது. இப்போ நம்முடைய குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, அல்லது கணவன் இருக்காங்க, இவங்க மேலாம் நமக்கு பிரியம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைச்சுப்பாரு. குழந்தை மேல பிரியம் இருக்கிறதுனால தான் குழந்தைக்கு நம்ம வந்து நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அதுக்கு நல்ல உடை துணிமணிகள்லாம் வாங்கி கொடுக்குறோம், நம்முடைய சம்பாதிச்சதெல்லாம் குழந்தைக்கே செலவு பண்றோம். அந்த அன்பு அந்த அந்த பாசம்ங்கிறது போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, உலகம் நடக்காது. இறைவன் அதுக்காக தான் அந்த பாசம்ங்கிறது கூட வச்சு உலகத்தை நடத்திட்டு இருக்கிறான். அப்போ இந்த திரோதாய் என்பது அந்த மறைத்தல் தொழிலின் மூலமாக இந்த உலகத்தில் துவையாக ஈடுபட்டு ஞானத்தை அடைவதற்குரிய வாய்ப்பை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். அந்த ஆணவமலத்தின் அந்த திரோதான மலத்தினாலே நம்ம பக்குவப்பட்ட உடனே இறைவன் போற்ற வரும் அருள் அருளே அருள் தொழிலே அதற்கு பிறகு செய்கின்றான். இப்படி அவன் செய்யற இந்த பஞ்சகிருத்தியங்கள் இருக்கின்றனவே, அதெல்லாம் இப்படி நம்ம பட்டியலிட்டு பார்த்தால் அவன் உலகத்தை தோற்றுவிப்பது ஆணவமலம் நம்மை விட்டு விலகுவதற்காக, நிலைக்கை செய்வது இந்த உலகத்திலே இன்ப துன்ப அனுபவங்களை பெற்று ஞானம் அடைவதற்காக, ஒடுக்குதல் களைப்பு நீங்குவதற்காக, மறைத்தல் இந்த உலகத்திலே சுவை ஏற்படுவதற்காக, அருளல் என்பது அந்த எல்லா விதமான மலங்களும் நம்மை விட்டு நீங்கிய உடனே நமக்கு இன்பத்தை தருவதற்காக. இந்த ஐந்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இது இறைவனுடைய கருணை. பஞ்ச கிருத்தியங்களும் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் அவன் செய்யக்கூடிய செயல்கள் ஆகிய உயிர்களுக்காகத்தான் இவ்வளவு காரியங்களையும் செய்கின்றான். அப்போ இதிலிருந்து எந்த சிந்தனையிலிருந்து இது வருதுன்னா, அவர் வினையால் வித்தகமாம். ஆக அவருடைய வினைக்கு தகுந்தது போல வித்தகமாக இந்த உலகத்தை அவன் தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்கிக்கிறான். உயிரோடு வாழ்கின்ற பொழுது தன்னை மறைத்து அவன் பக்குவப்பட்ட பிறகு அருளத்தொழிலையும் செய்கின்றான். ஆகவே பல்வேறு வடிவினதாக உள்ள மயக்கத்தை தருவதாக உள்ள இந்த வியக்கத்தக்க உலகம் மாயென்று விரிந்து தோன்றும். அவன் விரிந்து விரித்து தோற்றாவிட்டால் அந்த பேரறிவும் அனுகிரக சக்தியும் அருளமும் உடைய அந்த சிவபெருமான் தோற்றுவிக்காவிட்டால் இந்த உலகம் தோன்றவே தோன்றார். நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம தான் உலகத்தை தோற்றுவிச்சு நமக்கு ஒரு நினைப்பு. தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனே. அப்படி செய்து சிவபெருமான் என்ன செய்கிறான்னா, வேட்டுவனாம் அப்புழு போல் ஒரு வேட்டைவாடின்னு ஒரு குழவி இருக்கிறது, வேட்டைவாடி. அது அதனுடைய புழு, அது முதல்ல வேட்டைவாடி குழவியா வராது, முதல்ல அதனுடைய புழு பருவம். அந்த புழு பருவத்தில் இருக்கும் பொழுது இந்த வேட்டைவாடி என்கின்ற அந்த குழவி என்ன பண்ணுமா, தன்போல் வருவதற்கான எல்லா காரியங்களையும் எல்லா நினைவுகளையும் செய்யுமா. சில பேர் கூட சொல்லுவாங்க, அந்த புழுவை போய் கொத்திக்கிட்டே இருக்குமா, கொத்த கொத்த அந்த குழவியை பார்த்து அப்படியே பார்த்து பார்த்து அதையே தியானமாக இருந்து அந்த புழு அந்த வேட்டைவாளி குழவியாக மாறிவிடும். அந்த வேட்டைவாளி குழவியாக மாறுவதற்குரிய அனைத்தையும் எது செய்கிறது, அந்த தாய் தாய் குழவி செய்கிறது. அதுபோல சிவபெருமான் வேட்டுவனாம் அப்புழு போல், குழவி பிறக்கும் போது புழுவாக பிறக்கும், அது பின் வளர்ந்து குழவியாகும், அவ்வாறு குழவியாக வேண்டும் என்று விரும்புகிறான். யாரு, தாய் விரும்புகிறான். அந்த மகவாகி அந்த புழுவுக்கு தாய குழவி அது அவ்வாறு ஆக வேண்டும், தன்னை போல ஆக வேண்டும் என்று அதற்கு வேண்டுவனவற்றையெல்லாம் அது அந்த குழந்தைக்கு செய்கிறது. அதுபோல சிவபெருமானும் உயிருக்கு வினையை, நம்ம என்ன வினையை நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டுமோ அதற்கு தகுந்த பிறப்பை அந்த இடத்தில், அதற்கு தகுந்த பிறப்பை என்ன உருவத்தில் அமையணும், நம்ம வினை அனுபவிக்கிறதுக்கு என்ன உருவம் நமக்கு கிடைக்கணும், அந்த உருவம் தான் கிடைக்கும். ஒருவேளை நொண்டியாகவோ கண் இல்லாமலையோ அல்லது நல்ல அழகான உடலையோ எது கிடைக்குதோ அதெல்லாம் நம்முடைய வினையின் காரணமாக நமக்கு வரக்கூடியது. அந்த பிறக்கின்ற அந்த சூழ்நிலை கூட வினையினால் தான் நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வேட்டைவாளி குழவியானது எப்படி தன்னுடைய அந்த புழுவை தான் விரும்பும் வண்ணம் உருவாக்குகிறதோ, அதுபோல இந்த வினைக்கு தகுந்தது போல இறைவன் பக்குவப்படுத்தி தான் விரும்பும் வண்ணம் உருவாக்குகிறான். அதற்கு எதை பயன்படுத்துறான், அவன் வினையை தான் பயன்படுத்துகிறான், இருவினைகளை பயன்படுத்துகிறான். அந்த பிறப்பின்கண் அவை அடையத்தக்க பயனையும் அவற்றிற்கு கூட்டுகிறான். ஆகவே வினைகள், நாம் செய்த வினைகளுக்கு தகுந்த நல்ல பிறவி, அந்த பிறவி எப்படி வினைக்கு தகுந்த அந்த உடல் அமைப்பு, சுற்றுப்புற சூழ்நிலை, நண்பர்கள், மனைவி, குழந்தை எல்லாத்தையும் அவன் தீர்மானித்து அனுப்பிச்சிடறான். வந்த பிறகு இந்த பிராரப்தின் காரணமாக எந்த இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோமோ அதற்கு தகுந்தது மாதிரி வினைகள் நம்ம விட்டு கழியும். வினையை நமக்கு நாம் செய்த வினைகள் அந்த நம்முடைய வாழ்க்கை அந்த பிராரப்தத்தை நம்ம அனுபவிப்போம். அப்ப அனுபவிக்கும் பொழுதே நம்ம என்ன பண்றோம், புது வினைகளை செய்து விடுகிறோம். அது ஆகாமியமாக சேர்ந்து அடுத்த பிறவிக்கு வித்தாக அமைகிறது, அது அப்புறம் பார்க்கலாம். ஆகவே இறைவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுகிறது. இந்த இந்த பாடல்ல ரெண்டு கருத்துக்கள் நமக்கு சொல்லப்பட்டன. இந்த இறைவனுடைய திருவடியாகிய திருவருளிலே இந்த மாயை தங்கி இருக்கிறது, திருவருள் சங்கல்பிக்கிறது, இந்த மாயை உயிர்களுக்காக கண்கரண போன போகமாக விரிய வேண்டும், பிரபஞ்சமாக விரிய வேண்டும் என்று அந்த தாய் தான் சங்கற்பிக்கிறார். அப்படி சங்கற்பிப்பதனாலே இந்த பிரபஞ்சமானது வித்தகமாம் உலகம் வினையை நாம் அனுபவிப்பதற்கு தகுந்தது போல பல்வேறு வடிவங்களோடு வேறு வேறுருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாக இந்த பிரபஞ்சத்தை கூருடை மங்கையும் தானும் வந்து இந்த உலகத்தை அவன் படைத்து நமக்கு தருகிறான். தந்து இந்த உலகத்திலே அவன் வினைகளை துய்க்கச் செய்கிறான். துய்க்கச் செய்வதன் மூலமாக வினைகளிலிருந்து நமக்கு ஞானத்தை உண்டாக்குகிறான். அப்படி ஞானத்தை உண்டாக்குவதற்கு தகுந்தது போல நம்மை அவன் தாயாக இருந்து நமது அருகிலே இருந்து பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறான். அதான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான செய்தி. வித்து உண்டா மூலம் உழைத்தவா தாரகமாம், தாரகம்னா ஆதாரம், தாரகமாம் அத்தன் தாழ் நிற்றல். இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரம் எதுன்னா அவனுடைய சக்தி திருவருள் தான். தாழ் நிற்று அவர் வினையால் வித்தகமாம் வேட்டுவனாம புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே மண்போல் குளிர்ந்து.